ஞாயிறு சிந்தனை.
அன்புள்ளங்களே, உணவு மனிதர்களுடைய அடிப்படை தேவை. சொல்லப்போனா உணவு எல்லா உயிர்களுக்கும் அடிப்படையான ஒரு தேவை. உணவு உண்பது என்பது மனிதர்கள் மத்தியில பொதுவாக குழுவில் நடக்கும் ஒரு செயல். மிருகங்களும் கூடி வந்து உண்பது உண்டு. மரங்களும் செடிகளும் பாவம், அவை தனித்து வேரூன்றி நின்று தினமும் உணவு உண்பது இயற்கை வகுத்துள்ள ஒரு நியதி. தனித்து உண்ணுகின்ற தாவரங்களைப் போல மனிதர்களும் மாறி வருகின்ற நிலை மனதை கஷ்டப்படுத்துகின்றது. அவசரகதியில் ஓடுகின்ற இன்றைய உலகத்தில் ஆங்காங்கே முளைத்திருக்கின்ற ஃபாஸ்ட் ஃபுட் எனப்படும் துரித உணவகங்களில் இப்படி நம்மில் பலர் நின்றபடியே அவசரம் அவசரமாக உணவை முடிக்கும் காட்சிகள் பெருகி வருகின்றன. குழுவாக குடும்பமாக அமர்ந்து உணவு உண்பது பொருள் நிறைந்த ஒரு செயல் அன்பர்களே. எ ஃபேமிலி தட் ப்ரேஸ் டுகெதர் ஸ்டேஸ் டுகெதர், அதாவது சேர்ந்து ஜெபிக்கும் குடும்பம் சேர்ந்து வாழும் என்று சொல்லி முன்பு குடும்ப ஜெபங்களை நாம் வலியுறுத்தி வந்தோம். நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் சேர்ந்து உண்ணும் குடும்பம் சேர்ந்து வாழும் என்பதை வலியுறுத்த வேண்டியுள்ளது. ஷிஃப்ட் முறையில் இரவும் பகலும் உழைக்க வேண்டிய இந்த சூழலில் சேர்ந்து வாழ்வது சேர்ந்து உண்பது காண்பதற்கு அரிதான ஒரு பழக்கமாகி வருகின்றது. அப்படியே குடும்பத்தினர் சேர்ந்து உண்ணும் போதும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்தபடியே உண்ணும் பழக்கம் நம்முடைய குடும்பங்களில் இன்று அதிகமாகி உள்ளது. சேர்ந்து உண்பதை பற்றி பேசும்போது நாம் கலந்து கொள்ளும் விருந்துகள் பற்றியும் சிந்திக்க வேண்டும். விருந்தென்று வந்துவிட்டால் விருந்து பரிமாறுவதில் விருந்து உண்பதில் எத்தனையோ வழிமுறைகள் விதிமுறைகள். ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு பழக்கம் வழிமுறை உண்டு. பொதுவாகவே மிகப்பெரிய செலவில் மிக உயர்ந்த முறையில் நடத்தப்படும் விருந்துகளில் உணவு உண்பதை விட அங்கு கடைபிடிக்கப்படும் வழிமுறைகள் சாத்திர சம்பிரதாயங்கள் இவைதான் அதிக அளவில் இருக்கும். குரு என்ற முறையில், ஆசிரியர் என்ற முறையில் பல விருந்துகளுக்கு நான் போயிருக்கின்றேன். சாதாரண எளிய குடும்பங்களில் எந்தவித சடங்கும் சம்பிரதாயமும் இல்லாமல் விருந்து உண்டு மனநிறைவோடு நான் திரும்பி வந்திருக்கின்றேன். வசதி படைத்த இடங்களில் விருந்துக்கு போன போதெல்லாம் எதை செய்வது, எதை செய்யக்கூடாது, எதை எடுப்பது, எத்தனை முறை எடுப்பது, இப்படி கணக்கு போடுவதிலேயே என்னுடைய விருந்து நேரம் முழுவதையும் நான் கழித்திருக்கின்றேன். விருந்து பரிமாறப்படும் மேஜையில் வைக்கப்பட்டிருக்கும் துணி, கத்தி, கரண்டி இவைகளை பயன்படுத்துவதில் ஆரம்பித்து பல வழிமுறைகள், பல சாத்திரங்கள் அந்த இடங்களில் கடைபிடிக்கப்பட வேண்டும். சரியா தெரியலனா அடுத்தவர் எப்படி செய்கிறாரு அப்படின்னு பார்த்து பார்த்து செய்து, அப்பப்பா அந்த விருந்துக்கு ஏன் வந்தோம், எப்போ அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு நான் நினச்ச நேரங்கள்லாம் உண்டு. பெரும்பாலான நேரங்களில் இந்த விருந்துகள்லேருந்து திரும்பி வரும்போது வயிறு நிறைஞ்சிருக்காது, மனசு நிறைஞ்சிருக்காது. அன்புள்ளங்களே, விருந்தை பற்றி ஏன் இவ்வளவு விளக்கம் என்று நினைக்கின்றீர்களா? இன்றைய நற்செய்தியில் இயேசு கலந்து கொண்ட ஒரு விருந்தை பற்றி, அந்த விருந்து நேரத்தில் இயேசு சொல்லித்தந்த பாடங்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது.
உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும்.
ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். இன்றைய நற்செய்தி இப்படி ஆரம்பமாகின்றது. இது சாதாரண விருந்து அல்ல, ஒரு பரிசோதனை விருந்து. இயேசுவை சோதிக்க கொடுக்கப்பட்ட ஒரு விருந்து. யூத விருந்து முறைகளில் பல சடங்குகள் உண்டு. வீட்டுக்குள் நுழைவதற்கு முன் தங்களையே சுத்தமாக்கும் சடங்கு, உள்ளே சென்றதும் ஒருவர் ஒருவரை வாழ்த்தும் சடங்கு, விருந்துக்கு முன், விருந்து நேரத்தில், விருந்து முடிந்ததும், இப்படி ஒவ்வொரு நேரத்திற்கும் குறிக்கப்பட்ட சடங்குகள் பல உள்ளன. இவைகளுக்கெல்லாம் மேலாக இந்த விருந்து நடந்தது ஓர் ஓய்வு நாள் என்பதால் சடங்குகள் கூடுதலாக இருந்திருக்கலாம். சரி, இயேசு இந்த சடங்குகளை எல்லாம் அறிந்திருந்தாரா? சரிவர தெரியவில்லை. ஆனால் அர்த்தமற்ற சாத்திர சம்பிரதாயங்கள் இயேசுவுக்கு பிடிக்காது என்பது நமக்கு நன்கு தெரிந்த ஒரு விஷயம். இப்படி சுதந்திரமாக வளர்ந்தவரை, மற்றவர்களை வளர்க்க நினைத்தவரை பரிசேயர் தலைவர் விருந்து உண்ண அழைத்திருந்தார். நற்செய்தியில் வருகின்ற அடுத்த வரி இந்த விருந்தினுடைய உள்நோக்கத்தை நமக்கு புரிய வைக்கின்றது. அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். அன்புள்ளங்களே, சூழ இருந்தவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பது இயேசுவுக்கு புதிய அனுபவம் அல்ல. அவர் சென்ற இடங்களிலெல்லாம் இதுபோல் நடந்தது. சாதாரண எளிய மக்கள் இயேசுவை சுற்றி வந்து அவரை கூர்ந்து கவனித்தனர். அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் உள்வாங்க, அவரது ஒவ்வொரு செயலையும் கண்டு பிரமிக்க, பின்பற்ற மக்கள் எப்போதும் அவரை கூர்ந்து கவனித்தனர். அந்த எளிய மக்கள் கூர்ந்து கவனித்ததற்கும் இப்போது இந்த பரிசேயர் வீட்டில் இயேசுவை சுற்றி அமர்ந்திருந்தவர்கள் அவரை கூர்ந்து கவனிப்பதற்கும் ஏகப்பட்ட வேறுபாடு. இப்படி ஒரு சூழலில் நான் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பேன்னு யோசிக்கிறேன். அம்புகளாய் என்னை துளைக்கும் பார்வைகள் என்னை சுற்றிலும் இருந்தால் அந்த இடத்தில் ஓடி ஒளிய இடம் தேடுவேன். முடிந்தவரை அந்த சூழலில் எந்த தவறும் செய்துவிடக்கூடாது என்பதிலேயே என்னுடைய கவனம் அதிகம் இருக்கும். எதையும் சொல்வதற்கு செய்வதற்கு தயங்குவேன். எவ்வளவு விரைவில் அந்த இடத்தை விட்டு வெளியேற முடியுமோ அவ்வளவு விரைவில் வெளியேறுவேன். இயேசு என்னை போன்றவர் இல்லையே. அசாத்திய துணிச்சல் அவரிடம் இருந்தது. இயேசுவின் துணிச்சல் உள் மனதின் பயங்களை மூடுவதற்காக போடப்பட்ட முகமூடி அல்ல. இறைவன் தனது தந்தை என்று அவர் மீது கொண்டிருந்த ஆழ்ந்த நம்பிக்கை, உண்மையின் மீது அவருக்கு இருந்த பற்று, இவைகளின் வெளிப்பாடாக வந்தது இயேசுவின் துணிச்சல். அந்த பரிசேயருடைய வீட்டில் சூழ இருந்தவர்கள் எல்லாரும் தன்னை கூர்ந்து கவனிக்கிறார்கள் என்று தெரிந்தும் தன் மனதில் எழுந்த கருத்துக்களை இயேசு தெளிவாக கூறினார். அவரது முதல் கருத்து விருந்துக்கு வந்திருந்த விருந்தாளிகளுக்கு, இரண்டாவது கருத்து விருந்தை ஏற்பாடு செய்திருந்த பரிசேயர் தலைவருக்கு. நம்ம உடனே நினைப்போம், இயேசுவுக்கு ஏன் இந்த வேலை? விருந்துக்கு போனோமா, சாப்பிட்டோமா, வந்தோமான்னு இல்லாம இது ஏன் என்ற கேள்வி நமக்கு எழும். குறை கண்ட இடத்தில் அந்த குறையையும் தன் விருந்தோடு சேர்ந்து விழுங்காமல் இயேசு அவைகளை எடுத்து கூறினார்.
லூக்கா நற்செய்தி அதிகாரம் 14. விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடத்தை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை. ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதலிடத்திற்கு வாரும் என சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமையடைவீர்கள். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர்.
அன்புள்ளங்களே, இயேசு கூறுகின்ற இந்த பாடத்தை கேட்கும் போதெல்லாம் எனக்குள் ஒரு சிந்தனை ஓடும். நான் ஒரு விருந்துக்கு போகிறேன். விருந்து அரங்கத்தில் நுழைந்ததும் கடைசி இடத்தில் அமருங்கள் என்று இயேசு சொன்னது என்னுடைய காதில் ஒலிக்கின்றது. கடைசி இருக்கைக்கு போகிறேன். ஆனால் மனதுக்குள் ஒரு ஏக்கம் எதிர்பார்ப்போடு அந்த இருக்கையில் போய் அமர்கின்றேன். விருந்துக்கு என்னை அழைத்தவர் நான் கடைசி இடத்தில் அமர்ந்திருப்பதை எப்படியாவது பார்த்து விடுவார், பலருக்கு முன் அங்கு வந்து உயர்ந்த இடத்திற்கு என்னை அழைத்துச் செல்வார் என்ற எதிர்பார்ப்பு அது. விருந்து ஆரம்பமாகின்றது. பலரையும் வாழ்த்தியபடியே வீட்டுத் தலைவர் வருகின்றார். என்னுடைய எதிர்பார்ப்பு துடிப்பு அதிகமாகின்றது. என்னையும் வந்து வாழ்த்துகின்றார். அதற்கு பிறகு அவ்வளவுதான். மற்றபடி நண்பரே முதலிடத்திற்கு வாரும் என்ற அழைப்பு அவரிடமிருந்து வரவில்லை. என்னுடைய மனம் உடைந்து போகின்றது. என்னுடைய தாழ்ச்சி அர்த்தமற்று போகின்றது. அன்புள்ளங்களே, இயேசு கூறிய தாழ்ச்சி இதுவல்ல. முதலிடம் கிடைக்கும் என்ற ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு கடைசி இடத்திற்கு செல்லுங்கள் என்று இயேசு சொல்லவில்லை. இயேசுவை பொறுத்தவரை அது தாழ்ச்சியே இல்லை. தாழ்ச்சி என்ற பெயரில் நடத்தப்படும் ஒரு நாடகம். உயர்குடி மக்களின் விருந்தில் மருந்துக்கும் காண முடியாத பணிவை பற்றி இயேசு கூறுகின்ற துணிவான தெளிவான பாடம் இது.
உங்களிடையே அப்படி இருக்க கூடாது, இருக்க கூடாது. பணம், பதவி, சாதி, மதம், அடிமையாண்டான் என்ற பேதம் உங்களிடையே என்றும் இருக்க கூடாது, இருக்க கூடாது.
இயேசுவின் அடுத்த பாடம் அந்த விருந்தை ஏற்பாடு செய்திருந்த பரிசேயர் தலைவருக்கு. அன்புள்ளங்களே, வழக்கமாக பணக்காரர்கள் நடத்தும் விருந்துகளில் கணக்குகள் நிரம்பி வழியும். யார் யாரை அழைக்க வேண்டும், யார் யாருக்கு எந்தெந்த இருக்கைகள், எத்தனை வகை மதுபானங்கள், எத்தனை வகை உணவு வகைகள், இப்படி விருந்து கொடுப்பவருடைய கணக்கு மிக நீண்டதாக இருக்கும். விருந்துக்கு போகிறவர்களுடைய கணக்கு வேறுபட்டிருக்கும். என்ன உடுத்துவது, என்ன பரிசு தருவது, எவ்வளவு சாப்பிடுவது, யார் யாரை சந்திப்பது, யார் யாரை கண்டும் காணாமல் போவது, இப்படி இவர்களுடைய கணக்குகள் ஓடும். இப்படி எல்லாவற்றையும் கணக்கு பார்க்கும் அந்த கூட்டத்தில் செயற்கைத்தனம் மிக அதிகமாக தெரியும். ஒரு சில விருந்துகளில் மது அதிகமாகி மதி குறைந்து போகும். அன்பர்களே, இன்று ஆகஸ்ட் 29 திருமுழுக்கு யோவான் தலை வெட்டுண்டு உயிர் துறந்த திருநாள். ஏரோது என்ற அரசன் நடத்திய விருந்து, அங்கு நடந்த நடனம், அந்த நடனத்திற்கு பரிசாக இயேசுவின் முன்னோடியான திருமுழுக்கு யோவானின் தலை வெட்டப்பட்டு ஒரு தட்டில் பரிசாக அளிக்கப்பட்டது எல்லாமே ஒவ்வொரு விருந்துக்கும் இயேசு சென்றபோதெல்லாம் அவருடைய மனதில் நிழலாடியிருக்கும். இப்படிப்பட்ட செயற்கைத்தனமான அல்லது வரம்புகளை மீறும் விருந்துகளுக்கு ஒரு மாற்று மருந்தாக எந்த கணக்கும் பார்க்காமல், எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் தரக்கூடிய விருந்தை பற்றி இயேசு இப்படி சொல்கின்றார்.
லூக்கா நற்செய்தி 14. தம்மை விருந்துக்கு அழைத்தவிடம் இயேசு, நீர் விருந்து அளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவராவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார்.
உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. பணம், பதவி, சாதி, மதம், அடிமையாண்டான் என்ற பேதம் உங்களிடையே என்றும் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. உங்களிடையே அப்படி.
இன்றைய ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.